உங்கள் இன்ப பிரசன்னம் உம்முடைய சமூகம், உங்களுடைய சமூகம் மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல, எங்களுடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறது. உங்களுடைய சமூகம் எமக்கு என்பமையா நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்டிடுதே, இன்று வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி சந்தையில் முடிகிறதே. கலங்கிடாதே திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காதே. நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்டிடுதே, நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்டிடுதே, இன்று வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி சந்தையில் முடிகிறதே. கலங்கிடாதே திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவே. கர்த்தரின் வருகை நிற்காதே, கர்த்தரின் வருகை நிற்காதே. என் ஆண்டவருடைய வருகை அது ஒருபோதும் நிற்காதேங்க. என் இயேசுவுடைய வருகை ஒருபோதும் நிற்கவே நிற்காது. யார் அந்த வருகைக்கு எதிராக நின்றாலும் என் ஆண்டவருடைய வருகை ஒருபோதும் நிற்காது. விஞ்ஞானங்கள் ஓ எதிர்த்து நின்றாலும் கூட தேவனுடைய வருகை ஒருபோதும் நிற்காது. அவர் சொன்னார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் பிள்ளைகளா எங்கள் சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் வாட்டி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கிடவன், அவன் கவனித்து கேட்க கிடவன் என்று சொல்லு. என் தகப்பனே, இந்த வாட்டி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். திறந்த உள்ளத்தை கொடுங்க, கவனித்து கேட்கிற ஞானத்தை கொடுங்கப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை வாசிங்க. 3வது 4வது வசனத்தை வாசிங்க.
பின்பு அவர் ஒரு ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் சனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
சீஷர்கள் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்ன தெரியுமா? உம்முடைய வருகைக்கு நீ திரும்ப வருவே, அதற்கு அடையாளம் என்ன? எப்படி நாம் அறிந்து கொள்வோம் இயேசுவே நீ திரும்ப வருகிறதை? எப்படி நாம் கண்டுகொள்வோம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீஷர்கள், தேவனுக்கு முக்கியமானவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒரு கேள்வியை விட்டார்கள். சரியான கேள்வி. என்ன என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவர்கள் கேட்டது சரியான ஒரு கேள்வி. முதல் தடவையாக ஆண்டவர் வருகிற பொழுது பாலனாக வந்து பிறந்து சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்து அவர் கடந்து சென்றுட்டார். ஆனால் நீ திரும்ப வரப்போறீங்க பாருங்க, அப்பொழுது என்ன ஆண்டவரே சாட்சி எங்களுக்கு, நீ எப்படி வருவீர் என்பதை குறித்து சொல்லும் என்ற உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்க எச்சரிக்கையாயிருங்க. அதுல இருந்து மத்தேயும் மாற்கு லூக்கா மூன்று சுவிசேஷங்களையும் இதுல எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை ஒன்றுக்கு ஒன்று திரும்பவும் திரும்பவுமாக என் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இருந்து சில காரியங்களை பார்த்து ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை பார்த்து நாம் கடந்து செல்லாம் நான் விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வருகை இருக்கிறது என்பதை வேத வார்த்தையினூடாக உறுதிப்படுத்தி நாங்கள் என்ன செய்தோம், கவனித்து பார்த்தோம் இல்லையா? இயேசுவின் வருகை இருக்கிறது என்று சொல்லலாம். உலகத்தில் ஒரு சிலர் இயேசுவின் வருகையை இல்லை என்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வேதத்தில இருந்து கிறிஸ்துவின் வருகை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு அது எவ்வளவு சீக்கிரத்தில் இருக்கிறது, அது எங்களுக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு நாம் என்ன தெரியுமா நிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, வேதத்தையே பார்த்து 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 ஆண்டவர் வருவார் என்று சொல்லி போனவர் வருவார் என்று சொல்லியும் நினைத்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த சில வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறதை நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அதனாலே கிறிஸ்து எவ்வளவு சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் நினைக்கிறோம் இயேசு வரத்தான் போகிறார், ஏதோ காலகட்டங்கள் நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லி நாம் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த சில சாட்சிகளை நாம் பார்க்கிற பொழுது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாற நாதா ஹல்லேலூயா. ஆகவே அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐந்தாவது வசனத்தை வாசிங்க இப்பொழுது.
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
முதலாவது என்ன சொல்லிருக்க தெரியுமா, நீங்க யாருக்கு எச்சரிக்கை கவனமா இருக்கட்டுமா, கள்ள போதகர்களுக்கு, கள்ள தெற்கு தரிசிகளுக்கு. ஏன் சொல்லிச்சுன்னா கடைசி நாட்களிலே, கடைசி நாட்களிலே நான் வருவதற்கு முன்பாக சம்பவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இது. அந்த கடைசி நாட்களிலே அவர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள். என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள். அதற்கு சேர்வாக 23 வசனத்திலிருந்து வாசிங்க. 23 வசனத்திலே
அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியே கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு
புலம்புவார்கள். சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, கிறிஸ்து வருகிறார் என்பதை ஒருவர் உனக்கு அந்த நாட்களிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடைசி நிமிஷத்துல. ஏன் சொல்லிச்சுன்னா கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, அவர் வருகிற பொழுது சகல கோத்திரத்தாரும் அவரை காண்பார்கள். ஆகையினாலே ஒருவர் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இதுல எச்சரிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, இந்த பூமியிலே ஒரு மனுஷன் எழும்பி நின்று நான் தான் கிறிஸ்து இல்லை என்று சொல்லிச்சுனார், அங்கே கிறிஸ்து இல்லை என்று சொல்லி சொன்னார், இங்கே கிறிஸ்து என்று சொல்லி சொன்னால் நீங்க நம்பாதீங்க. வேதத்திலே அதற்கு இடமில்லை, வேதத்திலே அப்படி என்று நமக்கு சொல்லவில்லை. அதனாலே நீயும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நபர் யார் தெரியுமா? நான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள், இல்லை நான் இயேசு என்று சொல்லுகிறவர்கள், இல்லை என்று சொல்லி சொன்னா அங்கே இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். இன்றைக்கு அநேக கூட்டம் அங்கும் எங்கும் ஓடுகிறது தெரியுமா? அங்கும் எங்கும் கிறிஸ்துவுடைய அருகாமையை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் தான் அங்கும் எங்கும் ஓடுகிறது இல்லையா? கடைசி நாட்கள் இப்படியே அங்கும் இங்கும் ஓடி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகிடுவாங்க. வேதம் என்று சொல்லுகிறது நீ அங்கும் இங்கும் ஓடாத. உங்களுக்கு தெரியுமா ஒரு சம்பவம், என் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து முதல் தடவையாக வருகிற பொழுதும் உன்னையும் என்னையும் தேடித்தான் வந்தார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாவது தடவையாய் வருகிற பொழுதும் அவர் உன்னையும் என்னையும் சேர்த்துக் கொள்ளத்தான் வருகிறாரே ஒழிய நீ கிறிஸ்து இருக்கிற இடத்தை தேடி ஓடாத, ஓடுகிறதுக்கு நினையாத. நீ வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவாய், நீ பிசாசுடைய வலையிலே சிக்கி போடுவாய். அதை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதை குறித்து நீ கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்லால் கடைசி நாட்கள் இவைகள் நடக்கும். நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் இவைகள் நடக்கல் என்று சொல்லி? அமெரிக்கா தேசத்தில் இப்படிப்பட்டமான காரியங்கள் அநேகம் நடக்கிறது. அடிக்கடி அடிக்கடி கிறிஸ்து ஒரு ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு கூட்ட ஜனம் ஒரு சபையிலோ இல்லாட்ட ஒரு 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 பெரிய ஒரு கட்டடத்துக்கு உள்ளே இருந்து கிறிஸ்து வருவதற்கு ஒரு நேரம் ஒரு நாள் ஒன்று உட்படுத்தினாங்க. ஒரு நாள் ஒன்று சரிப்படுத்தி வெள்ளை உடுப்புகள் போட்டு வெட்டெல்லாம் வெள்ளை துணிகளாலே போட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நாளை குறித்து அங்கே இருந்த அவ்வளவு ஜனத்துக்கும் அப்படியான பிரசங்கங்கும் பிரசங்கிங்கப்பட்டு எல்லாரும் பாதுகாத்து எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. கிறிஸ்துவோ வரவில்லை. என்ன செய்தாங்க தெரியுமா? வெளியில போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் வந்து நிக்கிறது. அவ்வளவு பேரும் அவர்களுக்கு கொடுத்த பிரசங்கத்தின்படியே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏமணியிலே இந்த காரியம் டிவியிலே போடப்பட்டது நீங்க பாட்டீங்களோ பாக்கலையோ எனக்கு தெரியாது. நான் ஒரு அதே சம்பவத்தை அந்த புத்தகத்துல எழுதியவர்கள் அதை அது மாத்திரம் இல்ல, சீனா தேசத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து வருவார், இந்த நாள்ல இந்த தேதியிலே இயேசு வருவார் என்று சொல்லி ஒரு ஒரு பேப்பர்ல நியூஸ்ல என்ன நடந்தது தெரியுமா? இப்படி ஒரு காரியத்தை பரப்பி விட்டார்கள். எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து கிறிஸ்து இந்த தேசத்துல இந்த நாள்ல இந்த நேரத்திலே வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? கிறிஸ்து அந்த நேரத்துல வரவில்லை இல்லையா? வேதத்தில் இல்லாத ஒன்றுக்கு நீ இடங்கிடாத, வேதத்தில் சொல்லாத ஒரு சத்தியத்துக்கு உன்னை ஏன் உட்படுத்துகிறாய்? கிறிஸ்து சொன்ன டேட்ல வரமாட்டார். எந்த டேட் தெரியுமா? கிறிஸ்து வருவதற்கு டேட்டே கிடையாது. பிதாவை தவிர கிறிஸ்து எப்ப வருவார் சொல்லி யாருக்கும் தெரியாது. யாராவது அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஒரு காரியம் ஆலோசனை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் சில இடங்களில் அவர்களை விட்டு ஓடு, அவர்களை விட்டு ஓடு. எங்கே ஓடுறியோ அதை பிறகு யோசி, முதல்ல ஓடு. ஏன் சொல்லிச்சுனா கடைசி நாட்கள் இவைகள் நடக்கும், இவைகள் நடக்கும் இல்லையா? இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அற்புதங்களை செய்வாங்களா? இயேசுவின் நாமத்திலே நான் தான் இயேசு என்று சொல்லுகிறவர்கள் மகத்தான அற்புதங்களை செய்வார்களாம். இன்றைக்கு அற்புதங்களை நம்புகிற ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க தெரியுமா? அற்புதம் நடக்க கூடாது என்று சொல்லவில்லை நான், அற்புதங்கள் நடக்கிறது தவறென்றும் நான் சொல்லவில்லை. அற்புதத்திலேயே தங்கி இருக்கிறவர்கள் இந்த காலகட்டத்திலே வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அற்புதம் நடக்கிற இடத்தை என்ன செய்வாங்க? நாடி ஓடுவார்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடப்பது சாதாரணமான காரியமாக இருக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா, எங்கேயாவது ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா சில கிறிஸ்தவர்கள் உருண்டடிச்சு ஓடுறாங்க. ஏன் என்று எனக்கு தெரியாது. இதுதான் கிறிஸ்துவின் சரியான அருகாமையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இதுதான் வேலை இல்லையா. எங்கேயாவது ஒன்று நடந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா போகோண்டு ஓடுகிறது இல்லையா. கடைசி நாட்களிலே கிறிஸ்துவுக்கு வருகைக்கு முன்பதாக நடக்கிற காரியம் என்ன? அந்தி கிறிஸ்துக்கள். நான் தான் கிறிஸ்து, நான் தான் தெய்வம், நான் தான் இயேசு என்று சொல்லி எழும்புகிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த வலையிலே நீங்களும் நானும் சிக்கிக் கொள்ளாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. அவர் வருகிற பொழுது உங்களுக்கு ஒருவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏசு வாராராம் அங்கே சொல்லி நீங்க அதை உணர்ந்து கொள்வீங்க, உங்களுடைய கண்கள் அதை காணும். இன்னைக்கு நாம சில காரியங்கள் அங்கு அந்த தேசத்துல அப்படி நடக்கிறதாம், இந்த தேசத்துல இப்படி நடக்கிறதாம், எப்படி எந்த தேசத்துல எங்க நடந்தாலும் ஏசு வருகிற பொழுது நீ அறிந்து கொள்வாய். அறிந்து கொள்ள போகிற முதலாள் நீ தான், உனக்க வேண்டிதான் ஏசு வருகிறார். ஆகையினால அங்க இயேசு இருக்கிறாராம் சொல்லி ஓடாத, இங்க இயேசு நிக்கிறாராம் சொல்லி ஓடாத. அவர் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, உன்னை தேடி ஒரு நாளுக்கு வருவா. அந்த நாள்ல நீ ஆகாயத்தை பார்க்கிற பொழுது அங்கே கிறிஸ்து வருவதை உன் கண்கள் காணும். ஆகையினாலே கிறிஸ்துவின் வருகை தூரமாக இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்து ஓட்டி கடைசியிலே வெட்கத்துக்கு உட்படுத்தி போகாதே. இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க, ஆறாவது வசனம், மத்தேயு 24 அதிகாரம் 6 வசனம்.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது.
யுத்தங்களும் யுத்தங்களும் செய்திகளை நீங்க என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீங்க, ஆனா இவைகள் எல்லாம் நடக்கும். இவைகள் நடக்கிறதுனாலே உடனே என்ன செய்தும் முடிவு வராது. ஆனால் இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இன்னைக்கு நாம எவ்வளவு யுத்தத்தை கேள்விப்படுகிறோம், இன்னைக்கு தேசம் தேசம் அங்கும் இங்குமாக என்ன நடக்கிறது? யுத்தம், யுத்தம், யுத்தம். ஈராக் எடுத்தா யுத்தம், ஆப்கானிஸ்தான் எடுத்தா யுத்தம், இலங்கை எடுத்தா யுத்தம், இஸ்ரேல் பலஸ்தீனாவை எடுத்தா யுத்தம், ஈரான் எடுத்தா யுத்தத்துக்கு ஆயத்தம், கொரியாவை எடுத்தா யுத்தத்துக்கு ஆயத்தம். என்ன நடக்கிறது? யுத்தத்துக்கு ஆயத்தம், யுத்தம் நடக்கிறது. என்னையா நடக்கிறது? இயேசு வரப்போகிறா. என்னையா இதுல இருந்து கண்டுகொள்ள முடியும்? இயேசு வரப்போகிறா. இன்னைக்கு நாம புலம்புகிறோம், நல்லது ஆண்டவரே தேசத்திலே சமாதானம் வேண்டும், நல்லது ஆண்டவரே இன்னைக்கு உலகம் முழுத்திலும் ஆண்டவரே ஜனங்கள் சமாதானத்தினாலே நிறையணும், நல்லது. ஆனாலும் யுத்தம் நடக்கும் என்பதுக்கு வேதத்தில் இருந்து வார்த்தைகள், யுத்தம் எங்கே நடந்துதான் ஆகும்? ஏன்? ஏசு வருகிறார். இயேசுவே வாரம் பண்ணிட்டு யுத்தம் நடக்க கூடாதுன்னு சொல்லி நினையாதீங்க. ஏன் அப்படி ஒன்று ஒன்று ஒவ்வார் ஒன்று இயேசு வரப்போறான்னு சொன்னா இயேசு வருவதற்கு முன்பதாக யுத்தங்கள் நடக்கணும், யுத்தங்கள் நடக்கணும். அப்படி என்று சொல்லி சொன்னா தான் இயேசு வர முடியும். இயேசு வருவதற்கு நமக்கு காண்பிக்கிற வசனம் என்ன? யுத்தங்கள், யுத்தங்கள். இன்னைக்கு எங்க எடுத்தாலும் எங்க கேட்டாலும் யுத்தம், யுத்தம், யுத்தம். ஆனா இந்த யுத்த பூமியிலேயே சமாதானமா இருக்கிறவன் கிறிஸ்தவன் இல்லையா? யுத்தத்தின் மத்தியிலேயும் தைரியமாய் சமாதானமாய் இருப்பவன் கிறிஸ்தவன். அவனுக்கு தெரியும் ஏன் தெரியுமா யுத்தம் ஏன் நடக்கிறது? கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இது எல்லாம் யோசிக்கிறது இல்ல, ஒவ்வொரு முறையும் வந்து வேதத்தை நாம் வாசித்து என்ன செய்கிறோம்? இயேசு வருவார், இயேசு வருவார். ஆனா தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம என்ன செய்கிறது இல்ல, கோட்டு பார்க்கிறது இல்ல, சேர்த்து பார்க்கிறது இல்ல. கிறிஸ்து வருவாரா? எப்ப வருவார்? அவர் வந்து கொண்டு இருக்கிறார், அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஏழாவது வசனத்தை வாசிங்க,
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இன்றைக்கு எத்தனை ராஜ்யம் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது. நம்முடைய தேசத்தில் ஒரு ஜனத்துக்கு இன்னும் ஒரு ஜனம் எதிர்த்து நிக்கலையா? இன்னைக்கு இந்தியா பலஸ்தீனா பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தனை ஒருத்தனை எதிர்த்து நிக்கிறான் இல்லையா? இயேசு வருவதற்கு இவைகள் எல்லாம் காரணம். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த வசனம் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. ஏதோ நேற்று முதலாம் கிரிக்கி போட்டு கொண்டு இங்க வச்சு ஒன்றும் காட்டல இல்லையா? இது 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறுகிறது. இன்னைக்கு நிறைவேறுகிறது. அசதியாய் இருப்பதற்கு காலம் போயிட்டங்க, அசத்தியாய் நிற்பதற்கும் காலம் போயிட்டது. இன்னைக்கு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏன் என்று சொல்லிச்சுன்னா ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பி நிற்கிறது. தொடர்ந்து வாசிங்க.
பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
பஞ்சம், இன்றைக்கு நம்ம தேசத்துல பஞ்சம் இல்லையா? இன்றைக்கு எங்க தேசத்துல பஞ்சம் இல்லையா? எனக்கு சரியான ஞாபகம் இல்ல, உலகத்துல எத்தனையோ நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிள்ளை சாப்பாடு இல்லாததுனால மரித்து போகுதுன்னு சொல்லி நான் டிவியில பாக்குற பொழுது பார்த்தேன். பல நாட்களுக்கு முன்னா சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நிமிஷத்துக்கு ஒரு பிள்ளை மரித்து கொண்டு இருக்கிறதா? என்னுடைய சொந்த தேசத்துல சாப்பாடு இல்லாமல் ஜனங்கள் மரிக்கிறார்கள் என்பதற்கு இங்க வந்து போகிற ஊழியக்காரர்கள் சாட்சி. இந்தியாவில் ஏராளமான ஜனங்கள் ஆகாரம் இல்லாதனாலே மரிக்கிறார்கள். சோமாலியா ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களில் மரிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜெர்மனியிலேயும் ஆகாரம் இல்லாமல் பசியினாலே செத்தவர்களும் இருக்கிறார்கள். நீங்க வடிவா செய்தி கேளுங்க, ஜெர்மனியில எல்லாம் ஜெர்மனி பணக்கார நாடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஜெர்மனியில சாப்பாடு இல்லாத நிமித்தம் மறித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். செய்தி கேளுங்க, அவங்க சொல்றாங்க இங்கேயும் பஞ்சம் வருகிறது சொல்லி. இங்கேயும் அவங்களுடைய சிஸ்டங்கள் சரியாக இயக்க முடியாம இருக்கிறபடினால் அவங்க சொல்றாங்க ஜெர்மனியிலையும் பிச்சைக்காரர்கள் பெருகுவதற்கு இடம் இருக்கிறது, அது கூடிய சீக்கிரத்திலே வரும் என்று சொல்லி கணக்கு போடுகிறார்கள். தெரியுமா, தெரியாது. வேதத்தையே பார்த்துக்கொண்டு இருந்தா நீ நடக்கிற தீர்க்க தரிசனங்களை தேவன் சொல்லி போட்டு போன காரியங்களை ஒப்புட்டு நீ பார்க்கலாம், ஒப்புட்டு நீ பார்க்கலாம். இல்லைன்னு உனக்கு கிறிஸ்து வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. பஞ்சம் பெருகி போயிட்டீங்க, உலகத்தில் பஞ்சங்கள் எழுந்து நிக்கிறது இல்லையா? எவ்வளவு பேரை எப்படி போஷிப்பது? ஆனால் ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார். என்னதுன்னு இயேசு சொன்னார், அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. இயேசு சொன்னார், என்னுடைய வருகைக்கு இது அடையாளம், பஞ்சங்கள் வரும் அப்பொழுது என்னுடைய வருகை இருக்கும் இல்லையா? கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்கள் என்று சொல்லிட்டுன்னா மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஏர்போர்ட் எல்லாம் முகம் மூடி போட்டுக்கொண்டு நின்றாங்க. தெரியுமா ஏன் நின்றாங்கன்னு சொல்லி தெரியுமா? மருந்து கண்டுபிடிக்கப்படல. ஆசியாவுக்கு போயிட்டு வர்றவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறான். மருந்து கண்டுபிடிக்கப்படல. ஏர்போர்ட் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல். என்ன கொள்ளை நோய், கொள்ளை நோய் யாருக்கும் தெரியாது எப்படி வருது எப்படி போகுதுன்னு சொல்லி. ஆனா கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது, வசனத்தையும் பைபிளையும் வச்சிருந்து படிக்கிற கிறிஸ்தவர்களுக்கே இது தெரியாது. யாராவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களா இந்த வருத்தம் வந்தா பிரதர் இப்படி ஒரு வருத்தம் தருகிறா பிரதர் இயேசு வர்றார், யாராவது சொன்னாங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா? யாராவது சொன்னாங்களா? நீ ஆனா இந்த வருத்தம் வந்தேன் சொல்லி எல்லாம் வந்து சொன்னாங்க, ஆனா இயேசு வர்றாருன்னு சொல்லி ஒருத்தங்க நான் கேட்கல, நீங்க கேட்டீங்களா? எனக்கு கேட்டா சொல்லுங்க. கொள்ளை நோய் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல சரியான ஒரு காய்ச்சல் உண்டு பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணணும் இல்லையா? என்ன ஐயா என்ன இது என்ன நடக்குது? எக்கால தோணி
எக்காலம். இது நான் நான் என்னுடைய என்ன கேட்டீங்கன்னா, இது ஒவ்வொரு காரியமும் எக்கால சத்தம். இயேசு வர்றார், இயேசு வர்றார், இயேசு வர்றார், யுத்தமா இயேசு வர்றார், பஞ்சமா இயேசு வர்றார், எக்கால சத்தம். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் ஏழைகளை போஷிக்கிறவர், அவர் சமாதான பிரபு. யுத்தமா சமாதானம், ஏழையா ஆண்டவர் போஷிப்பார். அது ஒரு பக்கம். இது அடுத்த பக்கம். வருகைக்கு முன்பதாக இவைகள் நடக்க, வருகையை நோக்கி இருக்கிற பொழுது இவைகள் நடந்துதான் ஆகும். கொள்ளை நோய், எய்ட்ஸ், பல ஆண்டுகளாக பெரிய விளையாட்டு கொடுக்கிற ஒரு வருத்தம் இல்லையா? பல ஆண்டுகளாக விஞ்ஞானத்துக்கு முன்பாக நிற்குது, அரசாங்கத்துக்கு முன்பாக நிற்குது, நின்று என்ன சொல்லுது? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். கொள்ளை நோய், கொள்ளை நோய், தீர்க்க முடியாத நோய்கள். இன்னைக்கு அதை விட அநேக வருத்தங்கள். இன்னைக்கு இரவு போய் படுக்கிறவங்க அடுத்த நாள் எழும்புறான் இல்லை, ஏன் நினைச்சுன்னா ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. அஸ்மாவும் இல்ல, சுகர் வியாதியும் இல்ல, எய்ட்ஸும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஆனா செத்து போயிடறான். அடுத்த நாள் என்ன ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியுமா? இயேசு வர்றார், இயேசு வருகிறார். ஏழாவது வசனம் பிற்பகுதி, பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி. என்னையா பூமி அதிர்ச்சி வர இல்லையா? ஏமணியே கிட்டடியில் ஆட்டி போட்டு இருக்கேன் இல்லையா? சில பேர் நாங்க அலுமாரி அப்படி போறத கண்ணால கண்டாரு, நல்ல காலம் உனக்கு மேல விழ இல்ல. கிட்டடியில என்ன நடந்துச்சு? சுருக்காயில என்ன நடந்துச்சு? ஒரு காலமும் வராத பூமி அதிர்ச்சி. துருக்கியில ஏராளமான ஜனங்களை முழுங்கிட்டு போயிட்டு தெரியுமா? ஏராளமான ஜனங்க. நான் அப்பளோ ஒரு துருக்கிக்காரனோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த துருக்கிக்காரன் ஊர்ல போனவன் அதுக்கு போய் மாட்டி போயிட்டான். அவன் வந்து அவன் ஒரு மென்ட்ல மாதிரி அலைஞ்சான். அவர் அவன் அவங்க தாண்டவங்களை இழுத்து எடுத்து உதவி செய்ததுல அவன் என்ன, அவன் வந்து மென்ட்ல மாதிரி அலைஞ்சான். வேலை எல்லாம் நிப்பாட்டான். வந்த உடனே இவருக்கு வேலையை சரி வராது. கொஞ்ச நாளைக்கு டாக்டர் எல்லாம் போய் பார்த்தவனுக்கே இந்த கேதி, கேட்டவங்களே அழுதாங்க. என்ன தெரியுமா? பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி ஜனங்களை சாப்பிட்டுச்சு. இந்தியாவில் பெரிய ஒரு மண் சரி ஒன்று ஏற்பட்டுச்சு. கிட்டடி என்ன நடந்துச்சு? ஏராளமான ஜனங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. மண் என்ன செய்துச்சு? என்ன சொல்லுகிறது? இயேசு வருகிறார். நாம எல்லாம் என்ன சொல்ல, சரிதான் பரிதாபப்பட்டு, இது மனிதாபிமானம் இல்லையா? ஒரு ஜனக்கூட்டம் அழிதுன்னு சொல்லிச்சுன்னா இருதத்திலே கஷ்டப்படுறது மனிதாபிமானம். ஆனா அடுத்த பக்கத்துல இயேசு இவர்கள் நடக்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாயால நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது நடக்கும். பூமி அதிர்ச்சிகள் அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே. நமக்கு தெரியாமல் எத்தனை பூமி அதிர்ச்சிகள் தெரியுமா? இன்னைக்கு ஆசியா தேசத்துல அநேகம், ஆசியா தேசத்துல இடைக்கிட அடிக்கடி பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அதுல என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? எட்டாவது வசனத்தை எல்லாரும் பாருங்க, எட்டாவது வசனத்தை எல்லாம் பாருங்க, நீங்க இருக்க வாசிங்க.
இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
அச்சா, இவைகள் எல்லாம் என்னவா? வேதனைக்கு இப்பதான் ஆரம்பம் ஐயா. ஆஸ் எ கிளாஸ், இதுதான் ஆரம்பம். இது எங்களுக்கு லெக்ஸ் கிளாஸ். இது அங்க சொல்லது என்ன தெரியுமா? இதுதான் யாஸ்டிக் கிளாஸ், இதுதான் ஆரம்பம், இதுதான் தேவனுடைய வருகைக்கு ஆரம்பம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. இன்றைக்கு என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. ஆனா அங்க என்ன தெரியுமா வார்த்தை சொல்லுங்க? இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இது ஆரம்பம் என்று சொல்லி சொன்னா இதனுடைய நடுப்பகுதி எப்படி இருக்கும்? இதனுடைய கடைசி பகுதி எப்படி இருக்கும்? யாராவது கற்பனை செய்து பாக்குறீங்களா? யாராவது கற்பனை செய்து இரண்டாம் வருகையை குறித்து படமாக எடுத்து சில காலகட்டத்துக்கு முன்பதாக ஜெர்மன் எல்லாம் எல்லா சபைகளையும் அந்த வீடியோ பார்த்தேன். எங்கேயாவது கிடைச்சா தயவு செய்து வேண்டி நீங்க கொஞ்சம் பாருங்க. வாசிச்சு பயப்படாட்டும், அந்த படத்தை பார்த்தாவது பயப்படட்டுமே இல்லையா? இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், தேவனுடைய வருகை எல்லாம் ஆண்டவர் சுவிசேஷங்களை உவமை சொன்ன மாதிரி வாசிச்சுட்டு போறோம் இல்லையா? கிறிஸ்து வரப்போறாம், கிறிஸ்து வரப்போகிறார், நல்லது, எனக்கு தான் பரலோகத்துல முதலிடம் இல்லையா? நானும் அப்படித்தான் இருக்கிறேன் இல்லையா? எனக்கு தான் பரலோகத்துல முதலிடம். நாம போல கிறிஸ்து கிறிஸ்துடைய வருகையை பார்க்கிறோம். ஆனா இது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம், இதுல எவ்வளவு காரியம் தங்கி இருக்கிறதுன்னு சொல்லி அதனுடைய சரியான வெயிட்டை நாம புரிஞ்சு கொள்றோம் இல்ல? கிறிஸ்துடைய வருகை வாரம் சொல்லி நாம எல்லாம் என்ன செய்கிறோம், கத்தி குளறி அடிக்கிறோம் இல்லையா? ஆனா அது எவ்வளவு பாரம் உள்ளதும் எவ்வளவு காரியம் அடங்கினதுமா இருக்கிறது சொல்லி நான் நம்புறேன் கிறிஸ்தவர்கள் புரியவே இல்லை, புரியவே இல்லை.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். யாரு உங்களை என்ன செய்வாங்க, உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுப்பாங்க. இன்னைக்கு முள்ளு குத்தினாலே பிரச்சனை, ஆனா உபத்திரம் வந்தா எப்படி இருக்கும்? ஊழிய பாதையிலே சபை வாழ்வில் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறவனுடைய வாழ்வில் நீ உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்வார். ஏன்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை உபத்திரவத்துக்கு என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. நீ கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக சில பிரச்சனைகள் வாழ்க்கை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் இல்லை, அதுக்கு பிற்படி உங்களை கொலை செய்வார்களா? உங்களை என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க. இன்னைக்கு கொலை சாகிறதுக்கு எவனுக்கு தான் விருப்பம் இருக்கு? ஒருத்தருக்குமே கிடையாது. எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சாகிறதுக்கு எவனுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உங்களை ஒரு சிலர் என்ன செய்வாங்க, உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஒரு சிலர் அதுல மறித்து போயிடுவாங்க இல்லையா? இந்தியா தேசத்திலே ஒரு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுக்கு முன்னுக்கு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா தேசத்துல இருந்து ஒரு மிஷினரி குடும்பம் போய் இந்தியாவில் வாழ்ந்தாங்க, வந்து ஊழியம் செய்தான். அவங்களுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது. ஒரு நாள் இரவில் அந்த ஊழியத்துக்காக போயிருந்த அந்த மிஷினரியையும் அவருடைய ரெண்டு புள்ளியையும் சேர்த்து அவங்களோட சொந்த வாணிக்கியை போட்டு அவங்களை என்ன செய்தாங்க, எரித்து கொண்டாங்க. இது அந்த ஊழிக்காரனுக்கு முதல்லயே தெரியும். நான் எப்படி சொல்றேன் விளங்குதா? மிஷினரியா போறவங்களுக்கு இது மரணம் வரும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்ச காரியம், ஏதோ தச்சிலாக நடக்கல. அவங்களுக்கு தெரியும் ஒரு மிஷினரிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நடக்கும் சொல்லி தெரியும் இல்லையா? அவங்க போய் என்ன செய்தாங்க தெரியுமா, தங்களை சோதனைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, மரணம் வந்துச்சு அதையும் ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? அது ஆச்சரியமானது என்ன தெரியுமா, அவங்களோட மனைவி செய்தியில சொன்னாங்களா ரிப்போர்ட்டர்ஸுக்கு, இதை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன். அது இந்தியாவையே அந்த காலகட்டத்தில் அசைத்து போட்ட ஒரு வார்த்தை. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, அசைத்து போட்ட ஒரு வார்த்தை. நான் நினைக்கிறேன் இந்த அவருடைய வாய்ப்புக்கு அவன் நினைச்சிருப்பான், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இதை விட வேற பதில்கள் இவைகள் எடுக்க முடியாது, இதைவிட வேற பதிலை எங்கே இருந்து கொண்டு வருகிறது. தேவனுடைய ஊழியக்காரன் தேவ ஊழியத்தில் மறித்து போகிறான் என்று சொல்லிச்சுன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதே ஒழிய தற்செயலாக எதுவும் நடக்கவில்லை. கிட்டடியிலே ஜெபக்குமார் அவர்களுக்கு கூட்டங்கள் ஏதோ வந்து அடிபட்டு அவர் என்ன செய்தார், ஹாஸ்பிட்டலே கிடந்தார், சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே பல ஊழியக்காரர்கள் பல பாதுகாப்புகளோடு தெரிகிறாங்க, என்ன தெய்வத்தின் நிமித்தம் அவர்கள் சோதனைக்குள்ளே உட்படுத்தப்படுகிறார்கள். இதை பார்க்கிறவர்கள் இன்னைக்கு அப்படி நடக்குதுன்னு நான் நம்புறேன். இதை இது ஊழியக்காரங்களுக்கு நடக்கிற சில காரியங்கள் இல்லாமட்டால் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிற சில காரியங்களை பார்த்து 10வது வசனத்தை பாருங்க.
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள்.
ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறாங்க? பகைப்பார்கள். அவைகளை கண்ட உடனே என்ன செய்றாங்க? அப்பொழுது அநேகர் இடறி போறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இடறி போறாங்க தெரியுமா? வல்லமையாக நின்றவங்க, ஊழியம் என்ன விட்டா எவனும் ஊழியம் செய்யலான்னு நின்றவங்க என்ன செய்யறாங்க? இடறி போயிட்டாங்க. கிறிஸ்து எங்கேயோ, அவர்கள் எங்கேயோ. எப்படியா? சில பேர் நாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், காதலிங்க, உங்களுக்கே இப்படி நடந்திருக்குது, நாங்க இப்படி இருந்தோம், எங்களுக்கே இப்படி. என்ன நடக்கூடாது ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டதுனால அவன் என்ன செய்துட்டான்? பின்வாங்கிட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படியான காரியங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்களா? பின்வாங்கி போய் விடுவார்கள். கிறிஸ்துவோட வருகையை நோக்கி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பின்மாற்றமும் இருக்கிறது. அது நடக்கும், அது நடக்கும். ஏன்னு சொல்லுச்சுன்னா ஆண்டவர் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வருகைக்கு எச்சரிப்பாக இதை அவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வருகை வரும் என்று சொல்லி எப்பொழுது கண்டுபிடிக்க முடியும்? இவைகளை வைத்துத்தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய வேற வழி இதுக்கு கிடையாது. வேற வழி இதுக்கு கிடையாது. 16வது வசனத்தை வாசிங்க.
அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை என்ன செய்து போடுவாங்க? வஞ்சித்து போடுவாங்க. என் ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசனம் முக்கியமானது. தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி பெருத்தியை கொண்டு வருகிறது. தீர்க்க தரிசனம் சபை வாழ்வுக்கு அவசியமானது. ஆனா கள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏராளமான கள்ள தீர்க்க தரிசனங்கள். சில பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு இல்ல ஆள் செத்து போயிடுறான். எப்படி தீர்க்க தரிசனங்கள் இத்தனை வருஷத்துல நடக்கும்? அது வருஷமும் கழிஞ்சு ஆளும் கழிஞ்சு போயிடும் இல்லையா? எப்படி தீர்க்க தரிசனம் வருகிறதுக்கு முன்பதாக முதல்ல தீர்க்க தரிசியா அவன் என்றதை அறிஞ்சு கொள்ளணும் இல்லையா? இல்ல எடுத்துன்னா வர்றது எல்லாம் தீர்க்க தரிசனம் வாங்கி எடுத்துக்கொள்ளுகிறதா? தீர்க்க தரிசனத்தை நாம் சரியாக அதுக்கு அவண்டி வருகிறதுக்கு எல்லாம் கள்ள தீர்க்க நினைச்சாதீங்க. பிறகு உனக்கு நடக்க வேண்டிய காரியத்துல நீ மிஸ் பண்ணிடுவாய். அதை சரியாக உனக்கு தெரிய நினைச்சுன்னா சபை போதல் இடத்துல போ, அதை சொல், சரியா புள்ளியா என்ன இதுன்னு சொல்லி ஆலோசனையாக கேட்டுக்கொள். அதை விட்டுட்டு வர்ற எல்லாத்தையும் எடுத்து தலையில போட்டுட்டு இருந்தது தீர்க்க தரிசனம் எனக்கு சொன்ன கரைஜியா எப்படி உன் தீர்க்கத்தின் நிறைவேறது நமக்கு தெரியும். ஆனா தெற்கு தரிசிகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்க, கவனம் உள்ளவர்களா இருங்க. தெற்கு தரிசனத்தை குறித்து கவனம் உள்ளவர்களா இருங்க. அது உங்களை வஞ்சித்து போடக்கூடாது. வருகைக்கு முன்பதாக இவைகள் நடக்கும். தேவனுடைய வரியை சந்தித்திருக்க உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இவைகள் நடக்கும். இதை குறித்து நீ எச்சரிக்கை உள்ளவரா இல்லையா? அத நாம் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? வேற ரூலிக்காரன் வந்திருந்தா, வேற ஊழியங்களுக்கு போறேன்னு சபைகளுக்கு போறா, அவங்க போதவர்கிட்ட கேட்டு அவங்களுடைய ஆலோசனையோடையும் அவனுடைய ஆசீர்வாதத்தோடையும் நீங்க போங்கன்னு சொல்லி. சில பேர் என்ன தெரியுமா, எந்த ஊழியக்காரன் வந்தாலும் கட்டை இல்ல ஆடுகள் மாதிரி கிருகிரண்டு போய் அங்க போய் இங்க போய் அங்க போய் உலகம் எல்லாம் சுத்தி போட்டு திருப்ப வந்திருக்கு. நான் கனகாலமா யோசிச்சுட்டு வந்தேன், சபையுடைய ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணணும் சொல்லி. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, சபையுடைய ஒழுங்குமுறைகளை குறித்து போதிக்கிறதுக்கு போதகருக்குத்தான் அதிகாரம் இருக்கு. நாம் அதை செய்யக்கூடாது. அதனால நாம் அந்த இடத்திலிருந்து கையெடுத்துட்டோம். ஆடலுக்கு தடி இல்லாத மாதிரி தெரியக்கூடாது. எல்லாம் போ, எல்லாம் வா, நெத்தி நேரம் போ, நெத்தி நேரம் வா. பிறகு பொழையாடு தீர்க்க சின்னவங்களை வந்து நின்று அதுக்கும் பிறகு இதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கு. வருகை நாட்கள்ல நீ உன்னுடைய போதவனுடைய தடிக்குள்ளே நிக்க வேண்டும். ஓனாய் இருக்குது வெளியிறது நீ மறந்து போக கூட. அப்ப ஓனாய குறுக்கி நீ போச்சுட்டு போனா அது இன்னும் ஒரு பக்கம், அது உன்னை விழுங்கி போடக்கூடாது. வருகைக்கு முதல்லயே உன்னை அதை அடிச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா. இதை குறித்து நீ கவனம் உள்ளவனாயிரு, கவனம் உள்ளவனாயிரு. தீர்க்க தரிசனங்கள் எச்சரிக்கையுள்ளவனாயிரு. புரிய இல்லையா, உனக்கு கொடுக்க இருக்க ஊழியக்காரங்கிட்ட வந்ததை கே, அதை ஆராய்ந்து கொள். இன்னைக்கு அநேக படித்த கிறிஸ்தவர்கள் கூட உலகத்தில், ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் தான் குறையும். ஆகையினால தீர்க்க தரிசனத்தை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாகிருங்க. எனக்கு சொன்னாரு, ஆறு ஒரு ஊழிக்காரன் போய் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணறான். தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு சொல்லி அதை ஜெபம் பண்ணறான். என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஏதோ ஒரு போட்டோ ஒன்று ஒரு கொளிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரா, இவங்கட ஊழியக்காரன் இவங்கட மகன் வெளிநாட்டுல இருக்கிறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொன்னாரா. அந்த போட்டோவை கண்டுட்டு ஜெபம் முடிய விட்டுட்டு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், பிறதே இது எங்கட பிள்ளை இல்லை, இது வெளிநாட்டுல இருக்கிற ஒரு படம் ஒன்று கொளிக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி. அப்ப தீர்க்க தரிசனம் எங்க போயிட்டுது வழங்கிச்சா நான் சொன்னது. அவர் நினைச்சாரு கொளி இருக்கிற போட்டோ வந்து அந்த வீட்டுல ஜெபம் பண்ண போறவங்க பிள்ளை, அந்த பிள்ளை தேசத்து வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிவுட்டு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களா, இது எங்கட பிள்ளை இல்லையா, இது வந்து படம் ஒன்று வெளிநாட்டு படம் ஒன்று கொளி வச்சிருக்கோம். அப்ப தீர்க்கதரிசனத்தை குறித்து, தீர்க்கதரிசனம் சொல்றவங்களை குறித்தும், ஊழியக்காரங்களை நாம ஏதோ தவறாக சொல்றோம்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. தீர்க்க தரிசி குறித்து கவனமாக இருக்கணும். வேதத்திலே தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி முதலில் ஆராயணும். நல்லா ஆராயுங்க, தீர்க்க தரிசிகள் வேதத்துல எப்படி இருந்தாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஜங் ஒரு வாலிபன் ஒருத்தர் ஒரு சந்திச்சத்துல அவன் சொன்னான், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு முதல்ல சில காரியம் நடந்துட்டு, இந்த வாலிபன் என்று சொல்லிச்சுனா தீர்க்க தரிசனம் பொய்யா, தீர்க்க தரிசனம் அதா இதா என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, அது நடக்க முடியாது, இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி துள்ளி கொண்டு இல்லையா. நான் அவருக்கு சொன்னேன், அவரோட சேர்ந்தவருக்கு சொன்னேன், தீர்க்க தரிசனம் உண்மையா பொய்யான்னு சொல்லி முதல்ல நீ ஆராய்ந்து கொள்ள. அதை விட்டுட்டு நடந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நடக்க கூடாது, நடந்து போயிட்டு இருந்ததுனால தீர்க்க தரிசனம் பொய்யா அப்படியான்னு சொல்லி இதுல நின்று சொல்லக்கூடாது ஆக்களுக்கு முன்னாள் சொல்லி அவரை நான் நினைச்சதேன் சொல்லி அவளை அனுப்பி விட்ட பொழுது, அவரும் அந்த பக்கத்துல இருந்தவரும் அவருக்கு சொல்லி இப்படி இப்படித்தான் சொல்லி அவருக்கு சில காரியங்களை சொல்லி அனுப்பி விட்டார். தீர்க்க தரிசனத்தை குறித்து கவனம் உள்ளவர்களா இருங்க. சில பேர் இந்த ஜெர்மன்ல சொல்லுவாங்க பவுக்கூல் சொல்லி, அந்த வயிற்று ஒரு ஃபீலிங்ல சில பேர் சில காரியத்தை சொல்லுவாங்க அது சரியாயிடும், சில காரியங்களை சொல்லுவாங்க அது சரியாயிடும். அது இல்ல தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, யோசித்து இப்படி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னா அது இல்ல தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றது சொலித்தாக உனக்கு சொல்லப்பட வேண்டும், அச்சுவேறி ஆணுவேறியாக உனக்கு சொல்லப்படும், அதுதான் தீர்க்க தரிசனம். அப்பப்போது தேட்டுவதற்காக வேண்டி சில வார்த்தைகள் புறப்படுகிறது, அது அல்ல தீர்க்க தரிசனம். அது உன்னை உற்சாகப்படுத்தும்படி சில வசனங்கள் புறப்படுகிறது, அது அல்ல தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றது உன்னை நிறுத்தி, கடந்த முறை பாஸ்டர் அம்ரஸ் வந்து ஊப்பட்டால கூட்டம் வச்சார் பாருங்க, அங்க ஒரு புது அம்மாவால் வந்திருந்தார். அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டு அந்த சொல்லி போட்டு கேட்டுச்சு, நான் சொன்னதெல்லாம் அந்த மனசு சொல்லிச்சு, நீங்க சொன்னது சரியன்னு சொல்லி. ஐயா இலங்கையிலிருந்து வந்த அம்புருசுக்கும் இங்க முதல் முதலாக வந்த அம்மாக்கும் அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னு சொல்லி அம்புருசுக்கு எப்படி தெரியும். சரியா, இது தீர்க்க தரிசனம். சரியாக சொல்லித்தாக சொல்ற அந்த அம்மா சொன்னா இப்படித்தான் நடந்தது என்று சொல்லி சொன்ன இல்லையா. இதுக்கு பேர் என்ன, தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கள் அடுத்தது நிரூபிக்கப்பட வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். ஏதோ தீர்க்க தரிசனம் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும், அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும். எப்பொழுது? அக்கிரமங்கள், அநியாயங்கள். அக்கிரமம் எப்பொழுது நடக்கிறது? கிறிஸ்து வரும்பொழுது இவைகள் நடக்கும். இயேசு வரப்போகிறான்னு இவைகள் நடக்கும். இவைகள் நடப்பதற்கு நடக்கிறது நிமித்தம் என்ன செய்கிறது? அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடுகிறது. அநேகருடைய அன்பு என்ன செய்கிறது? தணிந்து போகிறது. அங்க கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக என்ன அநேக வார்த்தைகள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகள் இப்ப மாற்கு 13 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்கு 13 அதிகாரம், மாற்கு 13 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க.
அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள்.
உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மன் தேசத்துல கடந்த நாட்கள் எத்தனை பிள்ளைகள் தாய் தப்புனாலே கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு சொந்த தாய் தகப்புனாலே கடந்த மாதங்களுக்கு இல்ல எத்தனை பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நியூஸ் நல்லா போட்டு போட்டு பாருங்க. சொந்த பிள்ளை அதுவும் கொலை செய்து எங்க தெரியுமா வைக்கிறாங்க? அடிக்கடி நீங்க கேட்டீங்கன்னா டி ஃபிரிட்ஜ், டி ஃபிரிட்ஜ்லதான் அநேக பிள்ளைகளை கொலை செய்து கொலை செய்து சொந்த தாய் தகப்பு இல்லைன்னா கிளர்ல புதைக்கிறாங்க. வேதம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கு. சொந்த தாய் தகப்பன் உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகள் எழும்பி சொந்த குடும்பத்தை சுட்டு கொண்டு விட்டு தாங்களும் அழித்துக் கொள்றாங்க. ஏமன் தேசத்துல, இதே தேசத்துலதான். ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரியாது, வேதம் என்ன சொல்லுவதுன்னு தெரியாது, உலகத்துல என்ன நடக்கணும்னு சொல்லி தெரியாது. என்ன சம்பவிக்கிறது? தேவனுடைய வார்த்தை இங்க மாற்கு 13 அதிகாரத்திலையும் கிறிஸ்துவின் வருகை குறித்து தான் அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த வசனத்தை சொல்ற சொந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் கொலை செய்வார்கள். சொந்த பிள்ளைகள் எழுப்பி தாய் தகப்பனை கொலை செய்வார்கள். எப்பொழுது? கிறிஸ்து வருகிற பொழுது. கிறிஸ்துவனுடைய வருகைக்கு இவங்கள் எல்லாம் என்ன அடையாளம்? இவங்கள் எல்லாம் என்ன அடையாளம்?
சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
சூரியன்ல இன்னைக்கு நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமையா? இது எல்லாம் யார் போய் பாக்குறது? சூரியன்ல மாற்றம் இருக்கா இல்லையான்னு கடந்த முறை நடந்த சமர் இருக்கு பாருங்க. இந்த சமரை போல ஒரு காலம் சமர் வந்தது இல்ல. அப்பொழுது சூரியனை படம் பிடிச்சாங்க. அது அக்னி சூரியனிலிருந்து பாய்கிற தூரம் இதுவரைக்கும் அப்படி பாய்ந்தது இல்லையா? ஒன்று. இரண்டாவது, சூரியன் இப்படியே தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்குமா என்பதிலே அவர்களுக்கு அமிச்சம் இருந்தது. கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சூரியன் ஒளியே கொடுக்காதுன்னு சொல்லி என்னும் ஒரு வசனத்தில் நாங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வருகை நோக்கி இயற்கைகளும் இயங்குது, மனுஷர்களும் இயங்குகிறார்கள். எல்லாம் கிறிஸ்துவின் வருகை சாட்சி கொடுக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள் பதில் கொடுக்கிறது. கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பதாக நடக்கிற காரியம், நட்சத்திரங்கள் விழும், நிலா விழும், சூரியன் விழும். எப்பொழுது? வருவதற்கு முன்பதாக இல்லையா? அதோட அந்த வசனத்தோட சேர்த்து என்ன வசனம்? சமுத்திரம். சமுத்திரம் என்ன செய்வான்? கொந்தளிக்குதான். கடந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு ஆசியா தேசத்துல? என்ன நடந்துச்சு? இது எத்தனை ஜனக்கூட்டத்தை அழித்து போட்டது என்ன தெரியுமா? கடல் கொந்தளிப்பு. எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு சுனாமி என்று சொன்னா என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சாங்க. நான் செய்தியில் கேட்டதை சொல்றேன். பெர்லின்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில கடலுக்கு ஆழம் உள்ளத்துல, உள்ளுக்கு சரியான உள்ளுக்கு பெரிய பெரிய மலைகள் மாதிரி மண் மாதிரி இருக்குமா? அந்த மண் பெரிய ஒரு கூட்டம், பெரிய ஒரு கட்பாறை மாதிரி அது உடைந்து அங்க உள்ளுக்கு விழுகிற பொழுது அதன் மத்தியில இருந்து வருகிறது தான் சுனாமி என்கிறார்கள். சுனாமி என்பது அன்னைக்கு மாத்திரம் நடக்கல, நாளுக்கு நாள் சுனாமி கடல்ல நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். என்னவென்று சொல்லா, அந்த உடைந்து விழுகிற கட்டி எவ்வளவு பெருதா இருக்கிறதோ அதற்கு தக்கனவையாகத்தான் அதனுடைய அழிவு எஃபெக்ட் கூட இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை நிரூபித்தார்கள். அந்த மண்ணை உள்ளுக்கு போய் எடுத்துக்கொண்டு மேலே வருவதற்கிடையிலே அது கரைந்து விடுகிறதா, அதற்காக வேண்டி ஒரு ரோபோட் ஆண்டு செய்து அதை எடுத்துக்கொண்டு வந்து இன்னைக்கு பெர்லின் யூனிவர்சிட்டியில வைத்து அதை செக் பண்ணுகிறார்கள். ஏன் சொல்லிச்சுனால் அதன் ஊடாக ஏதாவது நன்மை உலகத்துக்கு இருக்குமா என்று சொல்லி. சுனாமி எப்படி வந்தது? வேதம் சொல்லுகிறது கடல் கொந்தளிக்க, கடல் கொந்தளிக்கிறது, இயேசுவின் வருகையை உறுதிப்படுத்துகிறது, ஜனம் சுனாமி வந்து ஜனக்கூட்டத்தை அழித்து போடுகிறது. என்ன? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இன்றைக்கு ஜனத்துக்கு தத்தளிப்பு, இன்றைக்கு ஜனக்கூட்டத்துக்கு தத்தளிப்பு. இலங்கையில் இருக்கிற ஜனங்கள் எங்கு ஓடுகிறது தெரியாம ஓடி தெரிகிறாங்க, தத்தளிக்கிறாங்க. எங்க போறது தெரியல, தத்தளிப்பு. வருகையை அது எச்சரிக்கிறது, வருகையை அது எச்சரிக்கிறது. லூக்கா 17வது அதிகாரம், அதை விட்டுங்க, அதை விட்டுங்க. லூக்கா 21வது அதிகாரம், அதை விட்டுங்க. ரெண்டு தீமத்தையும் 3வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ரெண்டு தீமத்தையும் 3வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தில் இருந்து வாசிங்க.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள்
தற்பிரியராயும் எப்படி எனில் சொல்லுங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் விருப்பக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாறுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் எப்பொழுது நடக்கிறது தெரியுமா? கடைசி நாட்கள், கிறிஸ்துவோட வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாட்களே. தற்பரியர், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, கீழ்ப்படியாத தன்மைகள் எல்லாம் எப்பொழுது நடக்கிறது? கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பதாக இவைகள் நடக்க வேண்டியவைகள் நடக்கும். தொடர்ந்து வாசிங்க.
சுபாவ அன்பு இல்லாதவர்கள்,
சுபாவ அன்பு கொஞ்சம் பாருங்க, சுபாவ அன்பு இல்லாதவர்களாம். அப்படி இருந்துச்சுன்னா சுபாவமாக ஒரு அன்பு இருக்கிறது, அதை விட இன்னும் ஒரு அன்பு இருக்கிறது இல்லையா? சுபாவ அன்பு ஒரு மனுஷனோட பிறக்கிற அன்பு இல்லையா? இல்லையா? ஒரே உறுப்பு, ஒரே சொந்தம் பந்தம் என்று சொல்லிக்கல ஒரு விதமான அன்பை காட்டுறேன் இல்லையா? அந்த சுபாவ அன்பு அதே இல்லாம போயிட்டுதான் இல்லையா?
இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சி அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தருத்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ
விட்டு பக்தி தரித்தவர்களாக இருப்பார்களா? தரித்தவர்கள் என்ன சொன்னா போட்டு இருக்காங்களே ஒழிய அது அவங்ககிட்ட இல்ல, இல்ல தேவ பக்தி, நான் பக்திக்காரன் சொல்லி காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட காலங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பதாக நடைபெறும், நடைபெறும். இதனுடைய அடிப்படையில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னு சொல்லிச்சுனா, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 17 அதுல 27, 28, 29 வாசி.
ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது.
27 இருந்து வாசிங்க. நோவா
பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது.
இது எப்படி நடந்து தெரியுமா? நோவாட காலத்துல அந்த ஜனக்கூட்டத்தை எப்பொழுது அழித்தார் தெரியுமா? நோவா பேழைக்குள்ளே போன உடனே. அடுத்தது வாசிங்க.
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருதித்து எல்லாரையும் அழித்து போட்டது.
லோத்து சோதோமை விட்டு வெளியே வந்த உடனே என்ன நடந்துச்சு? கந்தகம் அக்கினி வந்து அந்த நகரத்தை என்ன செய்துச்சு? அழிச்சு போட்டது இல்லையா? அடுத்தது முப்பதாவது வாசிங்க.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
மனுஷகுமாரன் வெளிப்படுகிற அதே நாளிலும் இதே வண்ணமாக இந்த பூமிக்கு நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இப்ப ஒரு கேள்வி, நான் ஒரு காரியத்தை பார்த்து என்ன தெரியுமா, நோவா தேவனுடைய கரத்திலே கண்களிலே கிருபி குடித்த மனுஷன் வேலைக்குள்ளே போன உடனே அந்த தேசம் என்ன செய்திச்சு, உலகம் என்ன செய்திச்சு, அழிக்கப்பட்டுச்சு. அடுத்தவர் என்ன செய்யறாரு, அவர் யாரு? லோத்து. லோத்து என்ன, லோத்துவும் தேவ தூதர்களை பிடிச்சு கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே விட்ட உடனே என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல அக்கினி கிழித்து கொண்டு எழும்பி அந்த ஜனத்தை என்ன செய்திச்சு, அழிச்சிச்சு இல்லையா? அதே வண்ணமாக மனுஷகுமாரன் வருகிற நாளிலே தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்து இருக்கிற பரிசுத்தவான்களாகிய நீயும் நானும் மறுபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த நாளிலே இந்த பூமி அதே வண்ணமாக இந்த பூமி அழிக்கப்படும். நோவாவுடைய காலத்திலேயும் லோத்துடைய காலத்திலேயும் நடந்தது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படுமே ஆனால் என் ஆண்டவர் வருகிற பொழுது இந்த பூமிக்கும் அதே பதில் இருக்கிறது என்பதிலே அச்சம் கிடையாது. வேதத்தில் இன்றைக்கு நான் பார்த்த வார்த்தைகளும் இந்த உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற சில காரியங்களும் தேவனுடைய வருகைக்கு எக்கால மணி அடித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தேவனுடைய வருகை இருப்பது என்பதிலே அச்சம் கிடையாது. அந்த நாள் தூரமா இருக்கிறது என்று சொல்லி எண்ணி தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. அந்த நாள்ல வரப்போகிற இந்த காரியங்களில் சிக்கி உங்களை நீங்கள் வஞ்சனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டுறாதீங்க. இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. என் ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்களில் செய்திகள் கேட்டிடுவே. இந்த பூமி யுத்தத்தினால நிறைந்திருக்கு. இந்த பூமி யுத்தத்தினால நிறைந்திருக்கிறதுங்க. தேவன் வருகிறார், இயேசு வருகிறார். மாரநாதா,
கள்ள தீர்க்க கருத்திகளும் அந்தி கிறிஸ்துக்களும் கட்டர் நாமம் சொல்லிக்கொண்டு வாங்கிட்டு வாழ்கின்றாரே.
அழகமெல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி கள்ள ஊழிக்காரர்கள் எழும்பி ஜனத்தை வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த வஞ்சனைக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து விடாது. தேவன் உன்னை தேடி வருவார், இயேசு உன்னை தேடி வருவார், மனவாளன் உன்னை தேடி வருவார். வேற ஒருடமும் அவர் போகவில்லை, உன்னை தேடித்தான் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா.
கள்ள தீர்க்க தரிசிகளும் அந்த கிறிஸ்துக்களும் கட்டர் நாமம் சொல்லிக்கொண்டே வஞ்சித்து வாழ்கின்றாரே. கலங்கிடாதே, திகழ்த்திடாதே, கட்டரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கட்டரின் வருகை தானே.
தேவனுடைய வருகை நம் அருகிலே இருக்கிறதுங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கேட்டால் உலகத்திலே நடக்கிற எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதப்பா. நீ ரட்சிப்பாக சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதா? அந்தவர வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. உட வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அந்தவர
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லும். கள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் வீசும் அகன்றிட வேண்டும். ஏசுநாதா.